الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين وقال الله يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون وقال نبينا حبيبنا صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا يا رسول الله وكيف يستعمله قال صلى الله عليه وآله وسلم يوفقه لعمل صالح قبل موته او كما قال صلى الله عليه واله وسلم الا புகழும் காபாவுடைய ரப்பான கிழக்குடைய மேற்குடைய ரப்பான குர்ஆனுடைய ரப்பான அல்லாஹ்வுக்கே சொந்தமானது அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் இறுதி தூதர் காதபு நபியின் கண்மணி நாயகம் முஹம்மத் முஜ்தபா ஹபீபுனா கரீமுனா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்தியர்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து கண்ணியமாக சங்கையாக நேரகாலத்தோடு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் முத்தகீங்களே, சாலிஹீங்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்தார்களோ விளக்கினார்களோ அவற்றையெல்லாம் எங்களுடைய உடம்பில் கஃபனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு, முதலாவதாக அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சக்கராத்தில், தன்னுடைய கடைசி தருணத்தில் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும் அம்ரைன், நான் இரண்டு விடயங்களை உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கிறேன், யாரெல்லாம் அவற்றை பற்றி பிடித்துக் கொள்வார்களோ, அதை கவனமாக ஒரு பொக்கிசமாக பாதுகாத்துக் கொள்வார்களோ, அவர்கள் தன்னுடைய லைஃபில் வாழ்க்கையில் ஒருபோதும் வலித்து வர மாட்டார்கள். அந்த இரண்டையும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வார்களோ ஒருபோதும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைய மாட்டார்கள். சொல்லித்து சொன்னார்கள் கிதாபுல்லாஹ், அதில் முதலாவது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய சங்கையான குர்ஆன். இரண்டாவது சொன்னார்கள் வசுன்னதி, என்னுடைய வாழ்க்கை வழிமுறை. இந்த இரண்டையும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்களோ அவர்கள் ஒருபோதும் வலித்து வர மாட்டார்கள். இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி தருணத்தில் பேசிய சில வார்த்தைகளை இமாம்கள், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ், இன்னும் பல இமாம்கள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் கடைசியாக பேசிய சில வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் செஞ்சிட்டு முதலாவது இரவு, அந்த முதலாவது நாள் யாருக்கும் மறப்பது கிடையாது. அதற்கு பின்னால் 50 வருடம் வாழ்ந்தாலும் அந்த நாட்கள் மறந்திருக்கும். அவருக்கு செய்யப்பட்ட நிக்கா, அவருடைய அகது, இது எப்பயும் வாழ்க்கையில மறக்காது. அதே போன்று ஒருவருடைய சக்கராத், கடைசி நேரத்தில் ஒருவர் மரணிக்கும் போது நடக்கக்கூடிய காட்சிகள், பேசிய வார்த்தைகளும், ஒரு வாப்பா சென்ன நசியர், ஒரு உம்மா கடைசி நேரத்தில் எப்படி மரணித்தா என்றதும் பிள்ளைகளுக்கு மறக்காது. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் கடைசியாக பேசிய வார்த்தைகள், அதில் ஹஜ்ஜதுல் வதா, தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில் அல்லாஹுடைய தூதர் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், தொழுகையுடைய விஷயத்தை மிகவும், அல்லாஹுடைய தூதர் தொழுகையுடைய விஷயத்தில் மிகவும் வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். கடைசி நேரம், அல்லாஹுடைய தூதருடைய கடைசி வார்த்தைகள், தன்னுடைய ரூஹ் பிரிவதற்கு முன்னால் கடைசியாக அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தை தொழுகை தொழுகை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களுக்கு கீழுள்ளவர்களுடைய விடயத்தில், அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய ஊழியர்களாக இருக்கலாம், உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜத்துல் வதாவிலும் அல்லாஹுடைய தூதர் கடைசியாக பேசிய வார்த்தை தொழுகையை பற்றி, தன்னுடைய ரூஹ் பிரிவதற்கு முன்னாலும் அல்லாஹுடைய தூதர் பேசிய வார்த்தை தொழுகையை பற்றி. அல்லாஹுடைய தூதர் எமக்கு சுவர்க்கத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அந்த அழகாக சொல்லப்பட்ட சுவர்க்கத்தை நானும் நீங்களும் திறக்க வேண்டும் என்றால் அதனுடைய கீயாக சிறப்பாக மிஸ்தாஹு ஸலா தொழுகையை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இந்த தீனுடைய இஸ்லாமுடைய ஆணிவேரை தீனுடைய ஆணிவேர் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலா தொழுகை என்று சொன்னார்கள். நாளை மறுமையில மனிதன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக மக்களுக்கு வரும் போது, ஆனால் கேள்வி கேட்கப்படும் போது கலிமா சொன்ன ஒவ்வொருவரிடத்திலையும் முதலாவதாக அல்லாஹ் விசாரிப்பது கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றித்தான். அதற்கு பின்னால தன் மனிதனிடத்தில் அனைத்து கேள்விகளும் கேட்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, நான் இதை ஏன் சொல்றேன் என்றா, நாங்கள் ஒவ்வொருவரும் 20 வருடம், 30 வருடம், 40 வருடம், 90 வருடம், 10 வருடம் என்று தொழுகிறோம். இதுவரைக்கும் நான் தொழுத தொழுகை சரியா? நான் தொழுத தொழுகை சரியா? தொழுவது முக்கியம் அல்ல, தொழுகின்ற தொழுகை சரியா? தொழுகை கடமை, கட்டாயமாக தொழுதுதான் ஆக வேண்டும். ஆனால் நான் தொழக்கூடிய தொழுகை, மஸ்ஜிதுக்கு வந்து தொழக்கூடிய தொழுகை ஒரு முனாஃபிக்குடைய தொழுகையா, அல்லது ஒரு நரகவாதியுடைய தொழுகையா, அல்லது சுவனவாதியுடைய தொழுகையா? குர்ஆன் இந்த மூன்று வகையான மக்களுடைய தொழுகையும் பேசியிருக்குது. மூன்று வகையான மக்களுடைய தொழுகை பற்றியும் பேசியிருக்குது. சில மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் வியாபாரத்தை படிப்பார்கள். சில மக்கள் ஒவ்வொரு விடயத்தையும் டிரைவிங்க படிப்பது போல, ஒவ்வொரு விடயத்தையும் கற்றுக்கொள்வது போல கற்காமல் செய்யக்கூடியது ரெண்டு விஷயம். அதுல ஒன்று தொழுக. தொழுக தொழுகையை யாரும் ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ் போய், ஒரு ஆலிம் கிட்ட, இல்ல நல்ல தொழுகையுடைய சட்டம் தெரிஞ்சவர் கிட்ட போய், யாரும் நாங்க யாருமே தொழுகையை படித்தது கிடையாது, தொழுகையை போய் ஒருபோதும் கற்றுக்கொண்டது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஒருவர் கலிமா சொல்லிவிட்டால் முதல் முதலாவதாக அவருக்கு கற்றுக் கொடுப்பது, வாயால அல்ல செயல் ரீதியாக படித்துக் கொடுப்பது தொழுகையை பற்றி. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவினர்களே, இந்த தொழுகைய கவனமாக கேளுங்க. இந்த தொழுகைய அல்லாஹுடைய தூதர் சில மிருகங்களோட, சில அனிமல்களோட ஒப்பிட்டு சொன்னார்கள். சில மக்களை, சில மிருகங்களோட தொழக்கூடிய மக்களை சில மிருகங்களோட, அதாவது கம்பேர் பண்ணி சொன்னார்கள். ஃபாக்ஸோட கம்பேர் பண்ணினார்கள், ஓனாயோட, காகத்தோட ஒப்பீடு செய்தார்கள், நாயோட ஒப்பீடு செய்தார்கள், அதே போன்று கழுதையோட, குரங்கோட, அதே போன்று சில சில மிருக ஒட்டகத்தோட, இப்படி அல்லாஹுடைய தூதர் தொழக்கூடிய சில மக்களை சில அனிமல்களோட, சில ஹயவானாத்துகளோட கம்பேர் பண்ணார்கள். ஏன்? உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாக்ஸ போல நரிய போல தொழுகையில திரும்ப வானம். சில மக்களுடைய தலை இருக்குது, அல்லாஹ் மன்னிக்கோடும், குறையாக பேசல திருத்திக் கொள்வோம். சிசிடிவி கேமராவை விட அவங்களோட தலை மிக பாஸ்டாக திரும்பும். தக்பீர கட்டினாலும் எல்லாரையும் பார்ப்பாங்க, அவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு. தொழுகையில மற்றவர்களை கவனிக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, நிறைய போல உங்களோட தலையை திருப்பவானம். தக்பீர் கட்டினதுக்கு பின்னால உங்களோட தலைய நிறைய போல அங்கும் இங்கும் பார்க்கவானம். சில பெண்கள் வீட்டுல தொழும் போது கூட தக்பீரை கட்டிட்டாங்கடா, சில நேரங்கள்ல அந்த நாடகம் முடிஞ்சிடும் என்று பயம். ஒரு சைட்ல ஃபாத்திஹா ஓதுறது, ஒரு கண்ணான நாடகத்தை பார்க்கிறது, பயம். சில நேரம் கிச்சன்ல ஏதாவது வச்சுட்டு வந்திருப்பாங்க, ஆனா தக்பீர்ல தான் இருப்பாங்க, அவங்களோட கண்கள் எல்லாம் இருக்கும், நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அவனை போட்டுட்டு வந்திருக்கிறேன், என்ன நிலைமையிலோ தெரியா, தலையை திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. அதை விட நல்ல கிச்சனே முசல்லாவா ஆக்குறது, அவங்களோட கிச்சனையே தலையை திருப்புறது கூடாது. ரெண்டாவது அல்லாஹ்வுடைய குரங்க போல, மங்கிய போல, நாய போல உட்கார வானம் தொழுகையில. நானும் நீங்களும் சில நேரங்களில் தொழுகையில் உட்காரலாம், ஆனா ஏண்ட இருப்பு அந்த நாயுடைய இருப்பா, குரங்குடைய இருப்பா தெரியாது. ஏன் படிக்கல நாங்க தொழுகைய? அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில நீங்க உட்காரும் போதே நாய போல குரங்க போல உட்காரவானும் அதை எப்படி மிம்பர்ல செஞ்சு காட்டேலா? யாராவது எனக்கு அந்த தொழுகையை படிக்கணும் விருப்பமா, தாராளமாக வாங்க தொழுகையை கற்றுக்கொள்ளலாம். அதே போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காகத்தை போலையும் கோழிய போலையும் நீங்க தொழவானும். சில மக்கள் மாஷா அல்லாஹ் இந்த கிளாக்ல ஓடக்கூடிய அந்த 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 டைமிங்கை விட மிக ஃபாஸ்டாக தொழுவாங்க, அதை விட மிக அவசரமாக. அவங்க என்ன தொழுதாங்க அவங்களுக்கே தெரியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாருடைய இடுப்பு தொழுகையில நேராக இல்லையோ அவர் எத்தனை ரக்கா தொழுதாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் அந்த தொழுகையை கபூல் செய்யவே மாட்டார். சில மக்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமித என்ற போல சுஜூதில் இருப்பாங்க, அவசரமாக தொழுவாங்க. ருக்கு சுஜூத் அவசரமாக இருக்கும். கோழியும் காகமும் ஒரு நாளும் தீன போட்டா எந்த அளவுக்கு அவசரமாக சாப்பிடுமோ அந்த அளவுக்கு அவசரமாக சில மக்கள் தொழுவாங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மிக முக்கியமான ஒன்று, நீங்க சுஜூதுக்கு போகும் போது ஒட்டகத்தை போல உட்காரவான, நீங்க நேராக நின்று தொழுகைக்கு சுஜூதுக்கு போகும் போது ஒட்டகத்தை போல சுஜூதுக்கு போகவானோம். அதே போல நீங்க சுஜூத் செய்யும் போது கழுதைய போல சுஜூத்ல இருக்கவானம், டொங்கிய போல நீங்க சுஜூத்ல இருக்கவானம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ஹதீஸும் எங்களுக்கு சொல் தொழுகுடைய விஷயங்கள். அதே போல அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, யாரு இமாம் ருக்குல இருந்து எழும்புவதற்கு முன்னால அவர் இமாமுக்கு முன்னால எழும்பி விடுவாரோ அவருடைய தலைய அல்லாஹ் கழுதையாக மாற்றட்டும். பதுவா செஞ்சார்கள் தொழுகுடைய விஷயத்துல, லான செய்தார்கள், அவருடைய தலை அல்லாஹ் கழுதையாக மாற்றும். இப்படி அல்லாஹ் அவருடைய தூதர் தொழுகையுடைய சில சில விஷயங்களை சில மிருகங்களோட சில அதாவது ஹயவானாத்துக்களோட ஒப்பீடு செய்தார்கள். நான் இதை ஏன் சொல்லணும்டா, தொழுகிறோம் அது எப்படி தொழ வேண்டும் என்று நாங்க இன்னும் சரிவர படிக்கல. என்ன மஸ்ஜிதுடைய இமாமாக இருக்கிறேன், நான் பல மக்களுடைய பல வகையான தொழுகைகளை பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் பல வகையாக தொழுதுட்டு போறாங்க, ஆனா கேட்டவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மாத்திரம். எப்படி தொழ வேண்டும்? சிலவர்களுக்கு சொன்னா பிடிக்குது இல்ல, சிலவர்களுக்கு அவருடைய தவறுகளை சொன்னா அது ஒரு அருவறுப்பாக இருக்குது. நான் இவ்வளவு காலம் தொழுகிறேன், ஏன் தொழுகையை நீங்க சரி செய்ய வாருகிறா? இல்ல, ஏன் இந்த தொழுகையை பார்க்கணும், ஏன் இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய வைரஸ்களை இல்லாமக்கணும், ஏன் இந்த தொழுகையுடைய ருக்கு சுஜூத் இஅதிதால் அத்தஹியாத் இதெல்லாம் நான் செய்யறது சரியா? நான் சில மக்கள் கஷ்டப்பட்டு தொழுகிறாங்க, பஜார்ல இருந்து அவங்களோட கடையை விட்டுட்டு வீட்டுல இருந்து மனைவியை விட்டுட்டு மஸ்ஜிதுக்கு வாராங்க. நாளைக்கு அதே தொழுக எங்களோட வீட்டுல பழைய உடுப்பொண்டிருந்து அதை எப்படி தூக்கி வீசுவோமோ அதே போல அல்லாஹ் சில மக்களுடைய தொழுகையை தூக்கி வீசிடுவா. கஷ்டப்பட்டு 20 வருடம் 10 வருடம் 30 வருடம் தொழுத தொழுக எங்களோட கண் முன்னால் அல்லாஹுவினால் எறியப்படும், வீசப்படும். கண்ணியமான சகோதரே, தொழுகையுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழகாக சிம்பிளாக லேசாக கற்று தந்தார்கள். உதாரணமாக சரியான பசியாக இருக்குது, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க பசியோட தொழ வரவான, பசியோட சாப்பாடு ரெடியாக இருக்குது. இப்ப நீங்க தக்பீரை கட்டினா உங்களோட மைண்ட்ல இருக்கும், அங்க டேபிளுக்கு மேல வச்ச சாப்பாடு தான் உங்களோட மைண்ட்ல இருக்கும், நீங்க பசியோட தொழவான. அதே போன்று சில மக்கள் இருப்பாங்க, 2வது ரக்காத் 3வது ரக்காத்த அதாவது இமாம் ஜமாத்தோட தொழுவாங்க, கடைசி ரக்காத்துல கொஞ்சம் வாஷ்ரூம் போக தேவை வருவது அவருக்கு விளங்குது, அதனுடைய மாற்றங்கள் விளங்குது. அப்பையும் அவர் என்ன செய்யறாரு, மிகவும் கஷ்டத்தோட அதை கட்டுப்படுத்தி தொழுகிறாரு. ஏன்? இமாம் ஜமாத் மிஸ் ஆகுது, அந்த தொழுக கபூல் இல்ல. நீங்க வாஷ்ரூமுக்கு போக தேவை வந்தா தக்பீரை விட்டுட்டு போங்க, வாஷ்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு போங்க. உங்களுக்கு டாய்லெட் என்று வரும் போது தொழுகையில் முக்கியம், டாய்லெட்டுக்கு போறதுதான் முக்கியம். பசியோட தொழு வரவானம் அப்படி என்றா தொழாம இருக்கிறதல்ல, நல்ல பசி என்று சொன்னா நீங்க முதலாவது சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கு பின்னால தொழுகைக்கு வாங்க. உங்களுக்கு வாஷ்ரூம் போகணும் என்றா வாஷ்ரூம் போய் வாங்க, வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டுட்டு தொழுகைக்கு வரவானம், பச்சையாக சாப்பிட்டுட்டு வரவானம். வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டுட்டே நீங்க தக்பீருக்கு வரவானம் என்றா, நான் கோலிப்ப பத்தி சிகரெட்டை பத்தி பீடியை பத்தி இதெல்லாம் நான் பேசல, வெங்காயம் வெள்ளப்பூடே சாப்பிட்டுட்டு சப்ல வந்து உட்காரவானம் என்றா மற்ற பொருட்களை பத்தி நான் பேசல. அன்பானவர்களே, அதே போல வுது எடுத்துட்டு ஓடி வரவானம். சிலவங்க ரகாத் மிஸ் ஆகிடும் என்று சொல்லி தொழுகைக்காக வுது எடுத்துட்டு ஓடி வருவாங்க. நீங்க ஓடி வாரதினால ஒருவர் சாதாரண எந்த அளவுக்கு குளமாக்க சொல்றாங்கடா, நீங்க ஓடி வரும்போது கீழே விழுந்து மௌத்தாகிட்டீங்க, ஷஹீத் இல்ல அது தற்கொலை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் வானம் என்ற ஒரு செயலை நீங்க செஞ்சு மௌத்தாகிறீங்க. அந்த ரகாத் மிஸ்ஸாவினாலும் பிரச்சனை இல்ல, நீங்க அமைதியாக வாங்க. இப்படி தொழுகையுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். அதே போல ஒருவர் பிரயாணத்தில் இருக்கும் போது எப்படி தொழுகிறது, பிரயாணத்தில் பிளைட்ல இருக்கிறாரு, ட்ரெயின்ல இருக்கிறாரு, பஸ்ல இருக்கிறாரு, அவருடைய சொந்த வாகனத்தில் இருக்கிறாரு, எப்படி கிபிலாவை பார்க்கணும், எப்படி தொழுகணும், எப்படி சுருக்கணும், எப்படி சேர்க்கணும், சில எந்த அளவுக்கு மக்கள் விளங்கியிருக்கிறாங்கண்டா, மணப்பெண்ண கல்யாணத்துக்கு மகளை ரெடியாக்கணும், மாப்பிள்ள ரெடியாகணும், அதனோட மகரிபையும் இஷாவையும் என்ன செய்யறாங்க, சேர்த்து தொழுகிறாங்க. எனக்கு தொழு வந்து கேட்டார், ஹசரத் நான் ரெடியாகணும், அதனால மகரிபை இஷாவையும் சேர்த்து தொழலாமா? நான் நீங்க ரெடி ஆகுறதுக்கு 80 கிலோமீட்டர் போறீங்களேன்னு கேட்டார். வாகனத்தில் 80 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி கொண்டே போய் ரெடி ஆகுறாருன்றா பிரச்சனை இல்லை, மகரிபை இஷாவையும் அவருக்கு சேர்த்து தொழலாம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்டிங் ஹாலுக்கு போறதுக்கு சேர்த்து சுருக்கி தொழுகிறாங்க. கண்ணியமான சகோதரே, அதே போல மழை பெய்ஞ்சா எங்க நாட்டில் இந்த சுன்னத் அமல்படுத்தப்படுறதே இல்லை சில மஸ்ஜிதுகளை தவிர. உதாரணமாக மகரிபுக்கு தொழுகைக்கு வாரும், சரியான மழை பெய்யுது, லுஹருக்கு மஸ்ஜிதுக்கு வாரும், சரியான மட்டும் மழை பெய்யுது, அந்த மழை நிக்காத ஒரு மழையாக இருக்குது. அப்படியான நேரத்தில் மார்க்கம் அனுமதி தந்திருக்குது, வீட்டுல அல்ல மஸ்ஜிதுல லுஹரோட உங்களுக்கு அசர் என்ன செய்யலாம், முற்படுத்தி தொழலாம். மகரிபோட இஷா உங்களுக்கு முற்படுத்தி தொழலாம். இந்த சட்டத்தை நாங்க மஸ்ஜிதுகளை செஞ்ச நாட்டுல அது மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன் செய்யப்படுவது இல்லை? இஸ்லாம் தொழுகைய லேசாக்கி இருக்குது, கஷ்டமாக்கல்ல, அது லேசாக பெய்யக்கூடிய மழை அல்ல. சில இடங்கள்ல ஜனலை திறந்து பார்ப்பாங்க, லேசாக கொஞ்சம் தூறினாலும் சேர்த்து தொழுதிடுவாங்க, அத மார்க்கம் சொல்லல. கடுமையான மழை, ஏன்னா சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்கு வந்தா இருள்ல போய் வரையில உடம்பெல்லாம் அவங்கள சேராகிடும், எங்க நஜீசரி இப்படியான ஒரு கட்டம் வரும் போது மழை பெய்ஞ்சா தொழுவதற்கு ஒரு சட்டத்தை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. அதே மாதிரி யுத்தம் போல இருக்கிறாங்க சஹாபாக்கள், இப்ப யோசிக்கிறாங்க எப்படி தொழுவது. குர்ஆன்ல சொல்லப்படுவது, நீங்க போல இருந்தாலும் நடந்து நடந்து ஓடி ஓடி பிரயாணத்துல ஒட்டகத்துல போய் போய் யுத்தம் செஞ்சு செஞ்சு தொழுவுங்க. எப்படி தொழுவணும், யுத்தத்துல இருந்தா நாங்க அது லைஃப்ல கண்டே இருக்க மாட்டோம். சில நேரங்களில் நான் நினைக்கிறேன் சில பேஜுகள் அந்த தொழுகை முறை போட்டிருப்பாங்க. யுத்தத்துல இருந்தா இமாம் ஜமாத் எப்படி செய்யறது, முன்சப்ல இருக்கிற ருக்கு செய்யற நேரத்துல பின் சப்ல இருக்கிற தக்பீர்ல இருப்பாரு, முன் சப்ல இருக்கிறவர் சுஜூதுக்கு போகும் போது பின் சப்ல ரெண்டாவது சப்ல இருக்கக்கூடியவர் ருக்குல இருப்பாரு. இத்தொழுற ஒரு முறை, யுத்தத்துல இருந்தா எப்படி தொழுகிறது, அந்த முறையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. அதே போல ஒருவர் நோயாளியாக இருக்கிறார், அவர் ஹெல்த் ரீதியாக எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இப்படியானவர் எப்படி தொழுகிறது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க, அவ்வளவு ஷைஇன் யுர்ஃபவு மின் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துல முதன் முதலாவது எடுக்கப்பட்டது தெரியுமா, தொழுகையுடைய குஷு. தொழுகையுடைய இந்த உம்மத்துல தொழுகையுடைய குஷு எடுப்பட்டுடும். நான் நேத்து கூட எங்க மஸ்ஜிதுல லுஹருக்கு பின்னால் 7 பண்ணம் பிளீஸ் பண்ணி, தொழுகிற நேரத்தில் உங்களோட மொபைல் போனை முன்னால வைக்க வானம், உங்களோட கார் கீய முன்னால வைக்க வானம். ஏன் தெரியுமா, நீங்க உங்களோட மொபைலையும் உங்களோட கார் கீயையும் ஏதாவது ஒரு பொருளை முன்னால வைப்பீங்க, பக்கத்துல தொழுறவர் ஒரு நேரம் அதை பார்த்து அதை சிந்திச்சு, ஐபோனா இது என்ன, புதுச வந்த மொட்லா பழைய மொட்லா, இது அப்டேட் ஆகுறப்போ அவரை யோசிச்சு அவருடைய தொழுகை பாத்தில் ஆகிடும். அந்த பாவத்தை நீங்க தொழுதுட்டு சுமந்துட்டு போகணும், சுமந்துட்டு போகணும். சஹாபாக்கள் வாழத்தான் வச்சாங்க யுத்தத்துக்கு போறதுனால, நாங்க வார வாகனத்துல வச்சுட்டு வரலாம் இல்ல பொறுப்பாக. சில மக்கள் இருக்கிறாங்க மஸ்ஜிதுக்கு வரும் போது மொபைல் எடுத்து வர மாட்டாங்க. நாங்க சில நேரங்களில் முன்னால வைக்கும் போது பல மக்களுடைய தொழுகை பாத்தில் ஆகுது. சில நேரங்களில் சில பிள்ளைகள் சில வாலிபர்கள் டிஷர்ட் உடுத்து வராங்க, டிஷர்ட்டுக்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹ் ஒயிட் போர்ட் மாதிரி நிறைய எழுத்துகள் எழுதப்பட்டிருக்குது, அதற்கு பின்னால் உள்ள சஃப்ல வாசிக்கிறார் என்ன வேர்ட் என்ன போட்டிருக்கிறது என்ன எழுதியிருக்கிறது, அவருடைய தொழுகையும் பாத்தில். கண்ணியமான சகோதரர், இப்படி தொழுகையுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அல்லாஹுடைய தூதர் கற்று தந்தார்கள். ஒருமுறை ஒரு சஹாபி வருகிறார், தொழும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, சல்லி இன்ன கலம் துசல்லி, நீங்க தொழல திருப்பி தொழுங்க. அந்த சஹாபி மீண்டும் போய் தொழுகிறார், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சல்லி இன்ன கலம் துசல், நீங்க தொழல்ல. மூணாவது முறையும் தொழுகிறார், அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க தொழல்ல திருப்பியும் தொழுங்க. கடைசியாக சொன்னாங்க, யார் ரசூல் அல்லாஹ், எனக்கு தொழ தெரியாது, எப்படி தொழணும் எனக்கு தொழ தெரியா. அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல ஒரு சஹாபி தொழும் போது அவருடைய தொழுகையை பார்த்து அல்லாஹுடைய தூதர் நீங்க தொழல்ல திருப்பி தொழுங்க என்று சொன்னாங்க என்று சொன்னா, நானும் நீங்களும் தொழக்கூடிய தொழுகைய அல்லாஹுடைய தூதர் பார்த்தாங்கண்டா தொழல் என்று சொல்ல மாட்டாங்க, தொழுகையே பாத்தில் என்றுவாங்க. எங்களுடைய ருக்கு, எங்களுடைய சுஜூத், எங்களுடைய அதிதால், தொழுகையுடைய ஒவ்வொரு உறுப்பும் அதை எப்படி வைக்கணும், சுஜூதுல எப்படி கையை வைக்கணும், ருக்குல எப்படி கையை வைக்கணும், தக்பீர்ல இருக்கும் போது பார்வை எங்க இருக்கணும், ருக்குல விரல்கள் எப்படி வைக்கணும், சுஜூதுல விரல்கள் எப்படி இருக்கணும், இப்படி தொழுகையுடைய பல சட்டங்கள் இருக்குது. ஆனா நாங்க படிக்கல, நாங்க கேட்கவும் இல்ல படிக்கவும் இல்ல, ஏதோ ஒரு அமைப்புல தொழுகிறோம். கண்ணியமான சௌலி உதாரணமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு முன்னால் ஒரு சப்ஜெக்ட் தான் வுது. இங்க நிறைய கம்பெனிஸ்ல நிறைய ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறீங்க. நான் நினைக்கிற நிறைய வாலிபர்கள் கேட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்க புது செய்யறோம் ஆபீஸ்ல, ஆனா காலை மசில் செய்யறோம். கால என்ன செய்யறோம்? மசில் செய்யறோம். கால லேசா தண்ணி எடுத்து மசில் செய்யறோம். எதை மசில் செய்யறீங்க, எதை தடாவுறீங்க? எங்கட ஷூக நாங்க மசில் செய்யறோம், இல்ல சொக்ஸ மசில் செய்யறோம். யாரு பத்துவா தந்தது, யாரு கிட்ட கேட்டீங்க? இல்ல மார்க்கெட்ல அனுமதி இருக்குதுன்னு நினைச்சு செய்யறோம். இல்ல ஹஸ்ரத், எங்கட பாத்ரூம் வெஸ்டர்னாக மாறிட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட், பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக ஆகிறதுக்காக மார்க்கத்தை வெஸ்டர்னாக மாத்தேலா? டாய்லெட் வெஸ்டர்னாக மாறினதுக்காக வேண்டி ஹதீஸையும் குர்ஆனை மதக்கேற்றது போல மாத்தேலா? ஆனா நிறைய பேர் தொழுகிறாங்க, ஆனா அவங்களுக்கு விளங்குது இல்லை எங்கட தொழுக பாத்தில் என்று கேட்டா சொல்லுவாங்க, இல்ல சொக்ஸ வந்து மசூல் செய்யறதுக்கு ஆதாரமிக்காது, அது ஹுப்பும் ஜபீராவும், அது ஹுப் என்று ஒரு சட்டம் இருக்குது. எந்த சொக்ஸுக்கு மேல தண்ணியை தடாவலாம், எப்ப தடாவலாம், அது எத்தனை நாள் போட்டிருந்தா தடாகலாம், மசூல் செய்யலாம். அது ஜபீரா, ஹுப்புக்கு மேலால போடக்கூடிய அந்த ஜபீராண்ட கூடிய சொக்ஸ் அந்த அமைப்புல ரதரால் இருக்கக்கூடியது, இதற்குத்தான் மசூல் செய்ய அனுமதி இருக்குது. நாங்க போடக்கூடிய ஷூவுக்கும் நாங்க போடக்கூடிய சொக்ஸுக்கும் மசூல் செய்யலாம். ஒரு சஹாபி வாராரு, அல்லாஹுடைய தூதர் அஸ்ருடைய வக்து கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, வுது எல்லாம் செஞ்சுட்டு முகத்தை கழுகி ரெண்டு கைகளையும் கழுகி விட்டு தலையை மசூல் செஞ்சுட்டு தண்ணீரை தொட்டு காலை தடாவுறாரு, மசூல் செய்யறாரு. அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா பதிவு செய்யறாங்க, வைலுல் லில் ஆகாப், இந்த ரெண்டு காலையும் நரகத்துக்குரிய கால் என்றாங்க, சாபம் இட்டாங்க. அதாவது கால மசூல் செய்யவானம், கால கழுகிக்கோங்க, இது நீண்ட ஒரு பாடம். இப்படியானவங்க என்ன செய்யலாம்? இப்ப ஆபீஸுக்கு வாரீங்க, இப்ப எங்களுக்கு அங்க வெஸ்டர்ன் டாய்லெட், இப்ப அங்க கால கழுகையலா, சிங்க்ல வச்சு கால கழுகினா டாய்லெட் அங்க தண்ணி ஆகிடும், பின்னால மாற்றுமாத இனத்தவர்கள் இருக்கிறாங்க, என்ன செய்யலாம்? அதுக்கு மார்க்கத்தில் என்ன அனுமதி இருக்குது? இதை தேடி படிக்கணும். அதை இங்க பேசியலா, நீண்ட ஒரு சப்ஜெக்ட். நான் இந்த குத்துபாவுல தொடர் பார்க்க போறேன், மிக முக்கியமான ஒரு தலைப்பு. தொழுகையுடைய சப்ஜெக்ட்களை சொல்லிக் கொண்டு வாரல், நாங்க தக்பீர் கட்டினதுக்கு பின்னால தொழுகையுடைய 19 பரந்து இருக்குது. தக்பீர் கட்டும் போது தொழுகைக்கு 19 பரந்து இருக்குது. இந்த தொழுகையுடைய 19 அர்கான்ல ஒரு பரந்து மிஸ் ஆகினாலும் அவருடைய தொழுகை கபூல் ஆகாது. தொழுகை கபூல் ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது. தொழுகையுடைய பரந்து ஒன்று மிஸ் ஆகிட்டா அவருடைய தொழுகை கபூல் ஆகாது. அதே போன்று தொழுகையுடைய உதாரணமாக தக்பீரை கட்டும் போது கூட ஃபிக்ஹ் எடுத்தா தக்பீரை கற்ற இடத்துல 16 ஷருத் இருக்குது. ஒரு தக்பீரை கட்டும் போது 16 ஷருத் இருக்குது. எங்களுக்கு ஒரு ஷருத்தும் தெரியா? இதை நாங்க படிச்சுக்கொள்வோம், எங்களை தொழுகையை சீராக்குவோம், தொழுகையுடைய ஒரு வகுப்பை வச்சு நாங்க தொழுகிறது எப்படி என்றதை கற்றுக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, ஃபாத்திஹா ஓதுறோம், ஃபாத்திஹாவுடைய ஷருத்துகள் 10 ஷருத்துகள் இமாம் எழுதியிருக்கிறார். அந்த ஷருத்துல ஒன்று மிஸ் ஆகிறாலும் ஃபாத்திஹா கபூல் ஆகாது. சுஜூதுக்கு போறோம், சுஜூதுடைய 7 சட்டங்களை வகுத்திருக்கிறார். இப்படி தொழுகையுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது. எப்படி கையை வைக்கிறது, காலை வைக்கிறது, எங்க பார்க்கணும். இப்ப கண்ணியமான சகோதரர், இந்த தொழுகையுடைய சப்ஜெக்ட்ல ஆக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் அல் கியாமு அலல் காதிர் ஃபில் ஃபர்ல், ஃபர்லான தொழுகையில ஒருவர் நின்று தொழுகிறது. ஃபர்லான தொழுகையில ஒருவர் நின்று தொழுகிறது, இது தொழுகையுடைய பருள் ஆக முக்கியமான பருள். நான் இந்த இடத்துல யாரையும் கை நீட்டல, நீங்க யாரையும் கை நீட்ட வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றா மார்க்கத்துடைய சில சட்டங்களை படிப்போம். இது ஹஸ்ரத் அவருக்கு சொன்னாரு, நல்ல கொடுத்தாரு, இவருக்கு நல்ல வானம். இது யாருக்கும் மிம்பர் கொடுக்கக்கூடிய இடம் அல்ல, இது எடுத்துக்கொண்டு போற இடம், நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு படிச்சுட்டு போற இடம் தான் மிம்பர். இதை யாரையும் தாக்குறது, யாருடைய குறை சொல்ற இடம் அல்ல, உண்மைய ஹக்க அது சொல்லிக் கொடுக்கிறது மிம்பருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த ஆலி முடிய பொறுப்பாரு, யாராக இருந்தாலும். இப்ப நிறைய மஸ்ஜிதுகள் எப்படி மாறுது என்றா, மாற்று மத இனத்தவர்களுடைய மதஸ்தலங்களை போல மாறிக்கொண்டு வருவது. சியா கல்ச்சர் மாறிக்கொண்டு வருவது, கதிரியுடைய கல்ச்சர் மாறிக்கொண்டு வருவது. எல்லா மஸ்ஜிதுகள்லையும் வர வர சஃபுல சியா கூடிக்கொண்டே போகுது. முன்சஃபுடைய முக்கியத்துவம் இழந்து கொண்டு போறோம், முன்சஃபுடைய கண்ணியத்தை இழந்து கொண்டு போறோம். இதுக்கு ஒவ்வொரு மஸ்ஜித் எடுத்தாலும் மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஏதோ கல்யாண ஹோலுக்கு வர மாதிரி ஒரு எண்ணம். ஏன்னா அப்படிதான் சியா போடப்பட்டிருக்கு எல்லா மஸ்ஜிதுகளிலேயும். கண்ணியமான சகோதரர்களே, இதா கும்தும் இல சலா, தொழுகைக்கு நீங்க நாடினா, தொழுகைக்கு எழும்பினால், தொழ நினைச்சா, நீ குர்ஆன் என்ன சொல்லுது, தொழுகையே நின்று தொழுங்க. வகூமு லில்லாஹி கானிதீன், இந்த ஆயத்தை கவனமாக யாபம் வச்சுக்கோங்க ஒவ்வொருவரும். சில நேரங்களில் தெரியாம உட்கார்ந்து நாங்க கதிரையில சியால தொழலாம், தெரியாம செஞ்சிருப்போம். யாரு கதிரையில உட்காரலாம், இந்த குத்துபாவுக்கு பின்னால முடிவு செய்வோம், ஒவ்வொரு உள்ளத்துல கை வைப்போம், நான் கதிரையில உட்கார்ந்து தொழுவதற்கு தகுதியானவரா இல்லையா, இதற்கு பின்னால் அந்த செயாவை ஒதுக்கி வச்சிடுவோம். தகுதியா? அல்ஹம்துலில்லாஹ், மார்க்கத்துடைய ஷரியாவுடைய அடிப்படையில அனுமதி இருக்கிறதா, நான் கதிரையில் உட்கார்ந்து செயால உட்கார்ந்து தொழுவோம். அனுமதி இல்லையா, செயாவை ஓரமாக்கிடுவோம். குர்ஆன் சொல்லுது வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்க அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து தொழுகையில கட்டுப்பட்டு நின்று தொழுங்க. கியாம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம் ஒரு மனிதன் நின்று தொழுறது. எந்த அளவு என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் உடைய காலத்துல செயா இல்லைன்னு யாருமே சொல்லிடுவான. புகாரி முஸ்லிம்ல சில ஹதீஸ்கள் வருவது, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அதாவது டைனிங் டேபிள் கூட இருந்திருக்குது, டைனிங் டேபிள் செயா இருந்திருக்குது, ஆனா எந்த ஒரு சஹாபியும் செயால தொழுதில்ல. எந்த ஒரு சஹாபியும் அல்லாஹுடைய தூதருடைய கால் காயப்பட்டு விழுந்து காயப்பட்டிருக்குது. இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா பதிவு செய்யறாங்க 876வது ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் கீழே உட்கார்ந்து தான் தொழுதாங்க, கீழே உட்கார்ந்து தொழுதாங்க. அல்லாஹுடைய தூதருக்கு கடுமையான நோய், அவருடைய ஒப்பாத்துக்கு முன்னால நோய், கீழே உட்கார்ந்து தான் தொழுதாங்க. கட்டில இருந்தாங்க, ஆனா கீழே உட்கார்ந்து தான் அல்லாஹுடைய தூதர் தொழுதாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு மூல வியாதி, எனக்கு பவாசீர் இருக்குது, மூல வியாதி இருக்குது, என்ன செய்ய, நின்று தொழ முடியுமா, தொழுங்க, முடியாதா கீழே உட்கார்ந்து தொழுங்க, முடியாதா படுத்து கொண்டு தொழுங்க. அல்லாஹுடைய தூதர் அங்க செய்யாவ மென்ஷன் பண்ணல, உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி தொழுங்க. நான் குத்தமாக சொல்லல, இன்றைக்கு நாங்க வரக்கூடிய தலைமுறையை வெக்கத்துக்கு உண்டாக்கிடப்படாது. வளரக்கூடிய தலைமுறை இன்னைக்கு சில மக்களுக்கு கீழே உட்கார்ந்து தொழ முடியுமானா வெக்கம். யாருமே கீழே உட்கார்ந்து தொழல, நான் இப்படி கீழே உட்கார்ந்து தொழுகிறது, எல்லாருமே செயல் இருக்கிறாங்க, நான் இப்படி கீழே உட்கார்ந்து தொழுது, வெக்கம், வெக்கம் தடுக்குது, வெக்கம் இல்ல. எப்ப செயல் உட்காரலாம், எப்படிப்பட்ட செயல் உட்காரலாம், எந்த நேரத்தில் உட்காரலாம், கண்ணியமான சகோதரர்கள், அதற்கு முன்னால நான் சுருக்கமாக இந்த குத்துபால அஞ்சு வகையான மக்களை சொல்லுறேன். இந்த அஞ்சு வகைக்கு அப்பால ஒருவர் இருக்கிறாரா, நீங்க செயல தொழுங்க. இந்த அஞ்சுக்கும் அப்பால ஒருவர் இருக்கிறீங்க என்று சொன்னா, இந்த அஞ்சு வகையான நோய்க்கும் அதையும் தாண்டி ஒருவர் இருக்கிறீங்க என்று சொன்னா, நீங்க செயல தொழுங்க. ஆனா இது இந்த இந்த அஞ்சு வகைக்குள்ளத்தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னா, அல்லாவுக்காக ஏனென்று சொன்னா, தொழுகை என்றது நானும் நீங்களும் நினைச்சதை போல தொழக்கூடியது ஒன்று அல்ல. எங்கட மஸ்ஜிதை பொறுத்த வரைக்கும் செய்யா குறோ, ஆனா சில சில மஸ்ஜிதுகள்ல பார்த்தா அல்ஹம்துலில்லா கிட்டத்தட்ட 7-8 சஃபுக ஒவ்வொரு பக்கத்திலையும் வலது இடது மாதிரி கியாமத்துடைய நாள் ஆமால் நாமால் பட்டோல குடுக்கிற மாதிரி ரெண்டு சைடுக்கும் செய்யாவை போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நிறைய மஸ்ஜிதுகள்ல கண்ணியமான சகோதரர்களின் முதலாவது மனிதன் இருக்கிறார் எப்படி என்றா, அவருக்கு கீழே உட்காரேலா, ஆனா ருகுவும் அவருக்கு சுஜூதும் செய்ய ஏலா. முதலாவது மனிதன் யாருண்டா, அவருக்கு நிக்க முடியும், ருகுவும் சுஜூதும் செய்யலா, அவருக்கு ஒரு குனியவும் மேலா, சுஜூதுக்கு போகவும் மேலா, ஆனா நிக்கேலும் அல்ஹம்துலில்லா. தொழுகையுடைய பருந்த ஆக முக்கியம் நிக்கிறது. ஆனா நான் தான் நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லா பொதுவாக நிறைய பேருக்கு நிக்கலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல உட்கார்ந்து தொழுறாங்க, வெளியில போய் பிசினஸ் பத்தி ஹாஃப் அன் அவர் பேசுறாங்க, நின்று கொண்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ கண்ட ஹாஃப் அன் அவர் 20 minutes நின்று பேசுறாங்க. அப்படி என்று சொன்னா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 நிமிடம் தான் டைம் எடுக்கும், நிக்கலாம். இவருக்கு என்ன செய்யலாம் என்றா, அவரு தக்பீர்ல இருப்பாரு, ருக்குவையும் சுஜூதிலையும் நின்று கொண்டே செய்வாரு. நின்ற நிலையில அவருக்கு எந்த அளவுக்கு தலையை குனிக்க முடியுமோ அதுதான் அவருடைய ருக்கு. இந்த அளவுக்கு தான் தலையை குனிக்க முடியுமா, அதுதான் அவருடைய சுஜூத். அவர் நின்ற நிலையில அத்தகையா தோதிக்கொள்வாரு, சலாமு கொடுப்பாரு, தொழுக கபூல். இது முதலாவது கூட்டம். அவருக்கு நிக்க முடியும், ருக்குவும் சுஜூதும் செய்யலா, அவர் என்ன செய்வாரு, நின்ற நிலையிலே ருக்குவையும் சுஜூதையும் செஞ்சு கொள்வாரு. இரண்டாவது கூட்டம் யார் என்றா, அவருக்கு நிக்க முடியாது, ஆனா இரண்டாவது கூட்டம் யார் என்றா, அவருக்கு வந்து ருக்குவும் சுஜூதும் செய்ய முடியும், ருகூவையும் நின்றும் தொழ முடியும், சுஜூதுக்கு போகலாம். அவருக்கு நிக்கலாம், ருகூவுக்கும் போகலாம், ஆனா சுஜூது போறது கஷ்டம். இவருக்கு மார்க்கம் தீர்ப்பு என்னண்டா, இவர் நின்ற நிலையில தொழுவாரு, ருகூவுக்கும் போவாரு, சுஜூதுடைய நேரத்துல ருகூவை விட கொஞ்சம் கீழே குனிஞ்சு கொள்வாரு. எந்த அளவுக்கு அவர் ருகூவுக்கு போறாரோ அதை விட கொஞ்சம் கீழே குனிவாரு, அதுதான் அவருடைய சுஜூத். இவர் நின்ற நிலையில அத்தஹியாத்தோதி சலாம கொடுப்பாரு. இது ரெண்டாவது கூட்டம். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு சொன்னா, அவருக்கு நிக்கவே ஏலா கஷ்டம், நின்றா மயங்கி விழுந்துடுவாரு, உடம்புல சுத்தில்ல, காலில் அவருக்கு பேலன்ஸ் பண்ணி கொள்ளலன்னு சொன்னா, கண்ணியமானவர்களே, நான் கடை பொஸ்ஸாக இருக்கிறேன், எனக்கு முன்னால ஏண்ட இஸ்டாப் காலுக்கு மேல கால் போட்டு உட்காந்தா கோவம் வருமா வராதா? நான் சம்பளம் கொடுக்கிற இடத்துல ஏண்ட இஸ்டாப் எனக்கு முன்னால சியால் இருக்கிறாருண்டா, அது இயல்பு, மனிதனுக்கு கோபம் வரும். படைச்ச ரப்பு அல்லாக்கு முன்னால அவன் ரப்பு, நான் அடிமண்டா என்ன கீழே தான் உட்காரணும். அடிமண்டா என்ன, அரசனுக்கு முன்னால மண்டிட்டு கீழே உட்கார்றது தான் அரசன் சொன்னா. நான் அபுது, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பள்ளிக்குள்ள நான் பிசினஸ்மேன், நான் ஆலிம், நான் முஃப்தி, நான் காரி, அதெல்லாம் வெப்பம் ஒரு சைட்ல. ரப்புக்கு முன்னால நான் அடிமை. அடிமண்டி சொன்ன நான் கீழே உட்கார்றது தான் ஆக அசல். ஒருவருக்கு ஏலா நிக்க முடியாது என்று சொன்னா, இவர் என்ன செய்வார் என்றா, உட்கார்ந்து தொழுவாரு, அவருடைய ருகூவை செஞ்சு கொள்வாரு. உட்கார்ந்து தொழக்கூடியவருக்கு சுஜூதும் செய்ய முடியாது என்றா, அவர் ருகூவை உட்கார்ந்து எந்த அளவுக்கு குனிகிறாரோ அதை விட கொஞ்சம் தலையை அதிகமாக்கி கொள்வாரு, அதுதான் அவருடைய சுஜூத். தொழுக கபூல். அத்தகையா தோதுவார் சலாமு கொடுப்பாரு. நாலாவது கூட்டம் யார் என்று சொன்னா, அவங்களுக்கு கியாமும் ஏலாது, ருகூவும் ஏலாது, அவருக்கு என்ன செய்யலா, சுஜூதும் செய்யலா. நாலாவது கூட்டம் யாரு, அவருக்கு நிக்கிறதும் கஷ்டம், ருகூ செய்யறதும் கஷ்டம், அவருக்கு சுஜூத் செய்யறதும் கஷ்டம் என்றா, அவர் உட்கார்ந்து பூமியில உட்கார்ந்து தொழுவாரு, தக்பீரை மட்டும் கட்டுவாரு, தலையால ருகூ செய்வாரு, அதை விட கொஞ்சம் அதிகமாக சுஜூதுக்கு தலையை குனிப்பாரு, அத்தஹியா தோதுவாரு, அவருடைய தொழுக கபூல். அஞ்சாவது வகையான கூட்டம் யார் என்றா, இது பொதுவாக எங்கள் அநேகமானவர்களுக்கு உள்ள பிரச்சனை. யார் என்றா, ருகூவும் செய்யலாம், சுஜூதும் செய்யலாம், நிந்தும் தொழலாம், எல்லாமே செய்யலாம், ஆனா ப்ராப்ளம் என்னண்டா, உட்காந்தா எலும்பேலா வளையும் போது பெக் பெயினிங் இருக்குது அவருக்கு. இவர் என்ன செய்யறது, இவருக்கு மார்க்கம் சொல்லுது என்னண்டா, இந்த இடத்துல நீங்க நின்று தொழுறதை விட, கியாம விட சுஜூத்தன் முக்கியம். நின்று தொழுற, ஏன்னா நீங்க நின்றுங்கண்டா உங்களுக்கு சுஜூத செஞ்சு கொள்ளேலும், ஆனா உங்களுக்கு என்ன செய்யலண்டா, ருகூவும் செய்யலாம், நிந்தும் தொழலாம், ஆனா உட்கார்ந்தா எலும்பிக் கொள்ளேலா. உங்களோட ருகூக்கு போகும் போது உங்களோட பேக் உங்களுக்கு வருத்தம் உண்டு இருக்குது என்று சொன்னா, உங்களோட முதுகுல வருத்தம் உண்டு இருக்குது என்று சொன்னா, நீங்க இப்ப உட்கார்ந்து தொழுங்க, தொழுதுட்டு என்ன செய்யுங்கண்டா, சுஜூத் செய்யறது வாஜிப், சுஜூத் கட்டாயம் உங்களுக்கு. நீங்க நிக்கிறதை விடவும் உட்கார்ந்து தொழுது. இப்ப இந்த அஞ்சு கூட்டத்துக்கு அப்பால் ஒருவர் இருக்கிறாரு, இவர் செய்யாவை போட்டு தொழணும். நாங்க இந்த சுத்தி வளர்ச்சி எடுத்தோம் என்றா, இந்த அஞ்சில ஒரு கூட்டமாகத்தான் நானும் நீங்களும் இருப்போம். இப்ப இந்த அஞ்சு கூட்டம்ல நான் சொல்லக்கூடியவர்கள் சில சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம். இப்ப ஏழாத கட்டத்துல நீங்க செய்யாத தொழுதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது, ஹராம் என்று நான் ஃபத்வா சொல்ல வரல. ஆனால் செய்யாத உட்கார்ந்து தொழுவதை விடவும் மிகவும் சிறந்தது, அஃபல். நீங்க அல்லாவுக்கு முன்னால சஃப்ல, முன் சஃப்ல கீழே உட்கார்ந்து தொழுறது தான் ஆக ஏற்றம். அடுத்த சப்ஜெக்ட் என்னண்டா, எந்த செயால தொழலாம், கொஞ்ச காலம் போனா மசாஜ் பண்ற செயா பள்ளிக்குள்ள வரும், மசாஜ் பண்ற செயால தொழக்கூடிய ஒரு காலம் வரும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரமாண்டமான சோஃபாக்கள் மஸ்ஜிதுக்குள்ள வரும் ஒரு காலம். ஒரு காலத்துல அந்த செயாவை கண்ணால கூட காணல, மஸ்ஜிதுக்குள்ள இருக்கல, தொழல்ல. இப்ப அப்படிப்பட்ட செயா, யாரோ ஒருவர் சதகாசீரார் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு ஒரு மஸ்ஜித் தெய்வல மஸ்ஜிதுக்கு போனன், அந்த அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், அங்க குஷன் பண்ணப்பட்ட சியா போடப்பட்டிருந்துச்சு. நிர்வாக தனிஞ்சு சொன்ன, இது தொழுகையில கம்ஃபர்டபிள் எதிர்பார்க்கேலா, அல்லாஹ்க்கு முன்னால நல்ல கம்ஃபர்டபிளாக இருந்து தொழில் எதிர்பார்க்கேலா. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க அதை அக்செப்ட் பண்ணினாங்க, அழகான முறையில பேசின கருத்துக்களை அவங்க கபூல் செஞ்சாங்க. அந்த ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் இதை பார்க்கணும். யாரோ ஒருவர் சில நேரங்களில் நாங்க தக்பீர் கட்டுறோம், செயால கை இருக்குது, கை வைக்கப்பட்ட செயா மஸ்ஜிதுல பல வகையான செயா இருக்கலாம். அது மஸ்ஜித் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வச்சிருப்பாங்க, யாரோ ஒருவர் மீட் பண்ண வரும் போது சந்திப்பதற்கு, இல்ல ஏதோ ஒரு அமைப்புக்கு செயா வைப்பது தப்பல்ல. எந்த செயால உட்கார்ந்து துறலாம், சில நேரங்களில் தக்பீர் கட்டி தொழுகிறோம், எங்களோட ரெண்டு கையையும் எது பேலன்ஸ் பண்ணுது என்றா கையாவுடைய கை பேலன்ஸ் பண்ணுது. இந்த தொழுகையுடைய ஹாலாத் என்ன? கையை பேலன்ஸ் பண்றது தக்பீர்ல இந்த ரெண்டு செயாவுடைய கைத்தான். அப்ப என் தொழுகையுடைய ஹாலாத் என்ன? சில செயாக்கள் எடுத்தா அந்த செயாவுடைய சீட் நல்ல பள்ளமாக இருக்கும், நல்ல சாஞ்சி ராகத்தா தொழுவாரு. அதுவும் இந்த ஏசி பட்டுச்சுட்டா தூக்கமும் வந்துடும் அல்ஹம்துலில்லா. சில செயா இருக்குது நல்ல பேலன்ஸ் பணிஞ்சு. கண்ணியமான சகோதரர், எந்த செயால தொழலாம்? குஷன் பண்ண செயாலையா? இல்ல எதுல எது எது குறைஞ்சது? மார்க்கத்தில் உலமாக்கல் தாருல் ஃபத்வா இப்படி பிரமாண்டமான மிஸ்ருடைய சவுதியுடைய உலக நாட்டுடைய உலமாக்கல் எந்த செயாவை கபூல் செய்யறாங்க? எந்த செயா என்றா, நீங்க எல்லாரும் ஒரு செயா கண்டிருப்பீங்க. எந்த செயா என்றா, மக்கா மதீனால நான் எங்க பொதுவாக எங்கட இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த மஸ்ஜித் இருக்கக்கூடிய செயாவும் அங்கிருக்காது. உடம்ப விடவும் சின்ன செயாவாக இருக்கணும். உடம்ப விடவும் தொழுகைக்காக வேண்டி லேசாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கதிரையாக ஒரு செயாவாக இருக்கும். பொதுவாக நாங்க ஹரம்ல பார்த்திருப்போம், ரெண்டு ஹரமேன்லையும் பார்த்திருப்போம், அந்த மஸ்ஜிதுடைய என்ட்ரன்ஸ்ல போட்டிருப்பாங்க. இந்த வகையான செயாவை தவிர வேற எந்த வகையான செயாவையும் நீங்க ஹரத்துக்கு வக்ஃப் பண்ணேலா? முன்மாதிரியாக இருப்போம். ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் இதை நாங்க எங்களுடைய தரிசனை எடுத்துக் கொள்வோம், இதை நாங்க முக்கியத்துவப்படுத்துவோம். அடுத்ததாக முக்கியம், சஃப்கள்ல செயாவை போட்டு வைக்கிறது மக்ரூ, கூடாது. இன்னைக்கு சில மஸ்ஜிதுகள் அது மபினி ஆகிட்டு முன் சஃப்ல செயாவை போட்டே வச்சிருக்கிறது. இல்ல ஒருவேளை முன் சஃப்ல செயா போடப்பட்டு அந்த இடத்துக்கு ஒருவர் தொலை வராம ரெண்டாவது சப் நிறைதெண்டா முதல் சப் கபூல் இல்ல, அந்த பாவத்தை செயா போட்டவர் சுமக்கோணும், செயாவை போட சென்றவர் சுமக்கோணும். இத மார்க்கத்தில் அப்ப எப்ப செயாவு போடுறது? இல்ல ஒருவர் நிக்கிறாரு பின்னால, ஏழாவது ஒரு மனிதன் வாராரு, செயால உட்கார்ந்து தான் தொழக்கூடிய ஒருவர் வாராரு, அவருக்கு செயாவை கொண்டு போய் கொடுக்கிறது, அது ஒரு ஹிதுமத் நன்மை இருக்குது. நாங்க வாரவருக்கெல்லாம் செயாவை போட்டு போட்டு வச்சோம் என்றா அது மஸ்ஜிதுடைய அழகல்ல, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் அது அழகல்ல. கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹுவர்களே, அதே போல செயால் உட்கார்ந்து தொழுற நேரத்தில் செயாவுடைய கால் எங்கிருக்கணும்? இந்த ஒவ்வொன்றையும் உலமாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சிலர்கள் என்ன செய்யறாங்க, நாங்க முன்சப்ல தொழணும் என்று செயாக்கு நாலு கால் இருக்கிறேன்டா, அந்த கதிரை என்ன செய்யறாங்க, முன்கால சப்ல வைக்கிறாங்க, பின்னால உள்ள ரெண்டு காலும் வெளியில, அப்ப ரெண்டாவது சப்ல தொழக்கூடிய இடைஞ்சலாக இருக்கு. இல்ல நீங்க ஒருவேளை நீங்க கதிரையில செயால தொழுறீங்கடா, செயாவுடைய பின் கால் தான் முன்சப்ல உட்காரும், முன்சப்ல இருக்கணும், நீங்க சப்ல விட முன்னுக்கு இருப்பீங்க. அப்ப கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹு இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய மஸ்ஜிதுகள் போக 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 சியாக்கள் கூடிக்கொண்டே போகுது. நின்று தொழ முடியுமான வாலிபனுக்கு நிறைய வாலிபர்களும் அல்ஹம்துலில்லா, நிறைய வாலிபர்கள் உட்கார்ந்து தொழக்கூடிய ஒரு நிலைமைக்கு மஸ்ஜிதுகள் மாறுது. ஆகையால இது நீண்ட ஒரு சப்ஜெக்ட், நீண்ட ஒரு இந்த இடத்துல நான் யாரையும் தவறாக சியால உட்கார்ந்தவர்கள் எல்லாம் தொழுக கபூல் இல்ல, கீழே அதாவது சப்ல உட்கார்ந்தவர்களுடைய தொழுக கபூல் என்றதை நான் இங்க பேச வரல. மார்க்கத்துடைய சட்டம் இது போக போக கேன்சரை போல பரவிவிடக் கூடாது என்பதற்காக, ஒரு முன்மாதிரிக்காக படித்துக் கொள்வோம் கற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நீயத்தோட இந்த சட்டங்களை நான் இங்க முன் வச்சேன். முடியுமான அளவுக்கு ஏதோ ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகங்களும் இங்கு இருக்கலாம், இந்த பயான கேட்கலாம். உங்களுடைய மஸ்ஜிதுடைய விஷயத்துல கதிரைகள் சப்ல வைக்கிற விடயத்துல உங்களோட மத்தியுடைய இமாம்களை அணுகி அதற்குரிய பத்துவாக்களை எடுங்க. அகில இலங்கை ஜெம்மியத்துலமா நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்னால், 6 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த பத்துவாவை வெளியிட்டுட்டாங்க. சில மஸ்ஜிதுகள்ல பிரமாண்டமான போர்டாகவே அந்த பத்துவாக்கள் போடப்பட்டிருக்குது, ஆனால் செயற்முறையில அது வாரது தான் குறைவாக இருக்குது. அதே மாதிரி யாராவது ஒருவர் மஸ்ஜிதுக்கு ஏதாவது வக்ஃப் செய்றார் என்றா அது மஸ்ஜிதுக்கு பிரயோஜனம் அளிக்குமா என்று பாருங்க. சில மஸ்ஜிதுக்கு குர்ஆனை கொண்டு வந்து தருவாங்க, நாங்க வக்ஃப் செய்றோம் பாருங்க, இருக்கிற குர்ஆனை ஓத நேரம் இல்லாட்டி அந்த குர்ஆனை கபூல் செய்யவான, கபூல் செய்யவான. ஏன் அது கரையான் சாப்பிடுறதுக்கு வச்சு வேலை இல்ல, என்ன தேவை, இதை வக்ஃப் பண்ணலாம், இது முக்கியத்துவம். இப்ப ஒருவர் சொல்லார் இல்ல சப்ல நான் உட்காரத்துக்கு செய்யாட்டாரன் என்று சொன்னார், எந்த செயாவை வக்ஃப் பண்றார் என்று பாருங்க. தாராறு என்ற பழிக்கு பிளீஸ் பண்ணி சொல்ற அதை கபூல் செய்யவான, எது முக்கியத்துவமோ அதுக்கு முன்னுரிமை செலுத்துவோம். அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருடைய தொழுகையையும் உண்மையான தொழுகையாக ஆக்கி அருள் புரிவானாக, எங்களுடைய தொழுகைகளை கபுல் செய்வானாக. நாளை மறுமையில யார் யாருடைய தொழுகைகள் எல்லாம் பழைய புடவைகளை போன்று தூக்கி எறியப்படுமோ அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக. தொழுகைய குஷு உதுவோட தொழக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. யா அல்லாஹ், கடைசி வரைக்கும் நின்ற நிலையில சொல்லக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லா. முடியாத கட்டங்கள் வரும்போது அது உன்னுடைய நாட்டம் யா அல்லா, உன்னுடைய நாட்டத்தை நினைச்சு நாங்க யாரும் புரஷல்ல இல்லையா அல்லா. மார்க்கட்ட அழகான முறையில விளங்கி அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லா. நாங்க படிக்காம நிறைய தவறுகளை செஞ்சுட்டோம் யா அல்லா. கற்றதற்கு பின்னால் அழகான முறையில எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லா. எங்களை புரிந்துக்கோயா அல்லா. இந்த மஸ்ஜித புரிந்துக்கோயா அல்லா. இந்த மஸ்ஜித தொலைவரக்கூடிய எல்லா மக்களையும் நீ புரிந்துக்கோயா அல்லா. இந்த மஸ்ஜித மற்ற மஸ்ஜிதர்களுக்கு முன்மாதிரியான ஒரு மஸ்ஜிதாக நீ ஆக்கிறியா அல்லா. இங்கிருந்து நிறைய தீனுடைய சேவைகளை நீ வெளியாக்கிறியா அல்லா. இங்கிருந்து நிறைய ஆப்பிள்களை உலமாக்க படித்த தீனுள்ள பிள்ளைகளை வெளியாக்கிறியா அல்லா. இந்த மஹல்லா வாசல வாழக்கூடிய வாலிபர்களை நீ பொருந்துக்கோயா அல்லா. அல்லா போதை வசதிகளை விட்டும் பாதுகாக்கிறியா அல்லா. அனைத்து வாலிபர்களையும் மஸ்ஜிதோட தொடர்புள்ள வாலிபர்களாக ஆக்கிறியா அல்லா. குர்ஆனை நேசிக்கக்கூடிய மக்களாக ஆக்கிறியா அல்லா. மார்க்கத்துடைய ஃபிக்ஹுடைய ஹதீஸுடைய தஃப்ஸீருடைய கலைகளை சட்ட திட்டங்களை தேடி தேடி கற்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிறியா அல்லா. யால எந்தொன்றையும் கற்காமல் அமல் செய்ய வச்சிடாதையா அல்லா. எந்தொன்றையும் படிக்காம எங்களை அமல் செய்ய வச்சிடாதையா அல்லா. எங்களை ஒவ்வொருவரையும் பொருந்துக்கோயா அல்லா. எங்கள் ஒவ்வொருவருடைய சேவைகளை நீ பொருந்து எல்லா வகையான கண்ணூறுகள் பலாய் முசீபத்துகள் சித்தினாக்கள் சோதனைகள் சூனியத்தை விட்டும் எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து யா அல்லாஹ் பலஸ்தீன் கஸா மக்களுக்கு ரஹ்மத் செய்தியா அல்லாஹ். இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பதை போல நாளை கியாமத்து நாளில ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் பிரதோஷத்துக்கு நுழைந்து உன்னுடைய லிகா சந்திப்பையும் உன்னுடைய ரிவா திருப்பொருத்தத்தையும் யா அல்லாஹ் நீ ஓதக்கூடிய அந்த கண்ணியமான சூரா ரஹ்மானை கேட்டவர்களாக உனக்கு முன்னால சுஜூதில் விழக்கூடிய அந்த கண்ணியமான பாக்கியத்தை பெற்ற ஸ்ரீதேவிகளாக எங்கள் எல்லோரையும் ஆக்கர்கள் புரிவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.